ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فيقول الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹை அஞ்சி பயந்து அவனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் பல்லாயிரக்கணக்கான அருள்களை தந்து கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு அருளை, ஒரு ஞாமத்தை கொடுக்கும் பொழுது அதனுடைய பெருமதியை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை, நோயில்லாத வாழ்க்கையை கொடுத்திருந்தால் அந்த ஆரோக்கியத்தின் பெருமதியை அவன் ஆரோக்கியமாக இருக்கிற காலத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான நோயாளிகள், ஆரோக்கியங்களை இழந்தவர்கள் வைத்தியசாலைகளில் போய் வரக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் போய் ஒவ்வொருவருடைய அந்த நோய்களையும், அவர்கள் அந்த நோயினால் அவதிப்படக்கூடிய காலங்களையும் கேட்டு பார்த்தால் நமக்கு அல்லாஹ் செய்திருக்கிற அருள்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஓர் இரண்டு நோய்கள் இருந்தல்ல, பல்லாயிரக்கணக்கான நோய்கள் இருந்து அல்லாஹு தஆலா நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். பொதுவாக மனிதனுடைய ஒரு பண்பு இருக்கிறது, எந்த ஒரு அருளும், எந்த ஒரு வாய்ப்பும், எந்த ஒரு ஞாமத்தும் இருக்கிற பொழுது அதனுடைய பெருமதியை அவன் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறான். நமக்கு பார்வை இருக்கிறது, இருக்கிற பொழுது அவனுடைய பெருமதியை புரிந்து கொள்வதில்லை. ஒரு 5 நிமிஷம் வீட்டில் கண்ணை மூடிக்கொண்டு வேலைகளை செய்து பாருங்கள். எனக்கு பார்வை இல்லை, இருந்த பார்வை போய்விட்டால் எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு இருண்ட வாழ்க்கை, இரவு பகல் எல்லாமே சமம்தான். சொந்த தேவைகளை கூட மரியாதையுடன் கௌரவமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலை. பார்வை போய்விட்டால் வெறும் பார்வை மட்டுமல்ல, அவனுடைய சுவையில் ஒரு பகுதியும் போய்விடும். சாப்பாடுகள் உரிய முறையில் ருசிக்க மாட்டாது. சந்தோஷங்களில் அரைவாசி போய்விடும். இருக்கிற பொழுது மனிதன் உணர்ந்து கொள்ள மாட்டான். ஒரு மனிதனுக்கு நோயில்லாத வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்றால் அவன் இருக்கிற அந்த ஞாமத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஆரோக்கியம் மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா நமக்கு இன்னும் எத்தனையோ பாக்கியங்களை செய்திருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹு தஆலா உலகத்தில் செய்யக்கூடிய, கொடுக்கக்கூடிய பெரிய அருள்களில் ஒன்றுதான் பணம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞாமத். அல்லாஹு தஆலா நமக்கு ஏதோ ஒரு வழியில் பணத்தை தந்து செல்வந்தர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருந்தால் அந்த ஞாமத்துடைய பெருமதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் இருந்தது, பணத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள் பணத்துக்காக, வெறும் ஒரு 1000 ரூபாய் பணத்தை சம்பாதிப்பதற்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற வேலை வாய்ப்புகள், தொழில்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கவில்லை. பல 100 வருஷங்களுக்கு முன்னால் உள்ள காலம் அல்ல, 30-40 வருஷங்களுக்கு முன்னால் உள்ள காலங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், அந்த காலத்தில் கூட இவ்வளவு தொழில் வாய்ப்புகள் இருக்கவில்லை. இந்த காலத்தில் எந்த விதமான கஷ்டமும் படாமல், வியர்வை சிந்தாமல் நிறைய பணம் சம்பாதிப்பதற்குரிய வழிகளை அல்லாஹு தாலா உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான். மக்கள் எந்த விதமான கஷ்டமும் படாமல் நாளாந்தம் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள். அதிக அநேகமானவர்களிடத்தில் நிறைய பணம் சேகரமாக இருக்கிறது, அவர்களுடைய சேகரிப்பில் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். கஷ்டம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிறைய வழிகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்ததனால் இந்த காரியம், பணம் சம்பாதிப்பது என்றது, இந்த காலத்தில் அல்லாஹு தாலா மிக இலகுபடுத்தி இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். வெறும் 2 அறைகளை கொண்ட ஒரு வீட்டை அமைத்துக் கொள்வதற்காக 10-20 வருஷங்கள் வெளிநாடுகளில் வேலை செய்தவர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். வெறும் 2-3 அறைகளை கொண்ட ஒரு வீட்டை தனக்காக அமைத்துக் கொள்ள வேண்டும், தானும் தன்னுடைய மனைவியும் குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காமல் உழைக்கிறார்கள். 10-20 வருஷங்கள் வேலை செய்ததற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு வீடு அமைகிறது. அன்பான சகோதரர்களே, அவர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. தன்னுடைய குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சிரித்து அவர்களுடன் மகிழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அப்படி இருந்தாலும் வாழ்க்கையின் கஷ்டம் இப்படிப்பட்ட ஒரு தொழிலுக்கு அவர்களை நிர்பந்தித்து விடுகிறது. குடும்பங்களை பிரிகிறார்கள், வருஷங்களாக பிரிகிறார்கள். ஒரு டிக்கெட் எடுத்துக்கொண்டு அவர்கள் நாட்டுக்கு வந்து அவர்களுடைய லீவு காலங்களை கழித்து விட்டு போவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் படுகிற கஷ்டம், அந்த பணத்துக்காக அவர்கள் படுகிற கஷ்டம் அவர்களுக்கு தெரியும். நாம் வெறும் ஒரு காலை சாப்பாட்டுக்காக, ஒரு மனிதர் போய் ஒரு காலை சாப்பாடு சாப்பிடுவதற்காக 500 ரூபாய்களை சாதாரணமாக செலவழித்து விடுகிறோம். அது ஒரு பெரிய ஒரு அளவாக நமக்கு தெரிவதில்லை. ஆனால் அதே 500 ரூபாயை ஒரு நாளில் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துடைய சாப்பாட்டுக்காகவும் சம்பாதிப்பதற்காக நம் மலைநாட்டில் போய் பார்த்தால், ஒரு நாள் முழுமையாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் மழையோ வெயிலோ அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கிறது. எத்தனையோ வேலைகள் தொழிலாளிகள் செய்யக்கூடிய, கூலி ஆட்கள் செய்யக்கூடிய எத்தனையோ வேலைகளை நம்முடைய இந்த கைகளால் கனவில் கூட காண முடியாது. அவ்வளவு கஷ்டமான வேலைகளை செய்கிறார்கள் சிறிய கூலியை பெறுவதற்காக. அன்பான சகோதரர்களே, இப்படியெல்லாம் மனிதர்கள் பணத்துக்காக கஷ்டப்படுகிறார்கள் என்றால், அல்லாஹு தாலா நமக்கு கஷ்டம் இல்லாமல் அல்லது கொஞ்ச கஷ்டத்தில் நிறைய பணத்தையும் வசதி வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான் என்றால், இதனுடைய பெருமதியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அல்லாஹ்வுடைய அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனிதனுக்கு கஷ்டம் இல்லாமல் நிறைய பணம் வர ஆரம்பிக்கும் பொழுது கெட்ட தன்மைகளும் அவனுடன் சேர்ந்து விடுகிறது. அந்த பணத்துடன் சேர்ந்து வரக்கூடிய சில கெட்ட தன்மைகள் இருக்கின்றன. பணம் வரும் பொழுது பணத்துடன் சேர்ந்து பெருமையும் வந்து விடுகிறது. பணத்தை வைத்து பெருமைப்படுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு மனிதனும் செல்வந்தனாக, நிறைய பணக்கார பணம் உள்ள ஒரு மனிதனாக மாறிவிட்டான் என்றால், இது அவனுடைய கெட்டித்தனம் அல்ல. கெட்டித்தனம் உள்ளவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் ஏழைகளாக இருக்கிறார்கள். வெறும் கெட்டித்தனத்தை வைத்து யாரும் செல்வந்தர்களாக மாறுவதில்லை. அல்லாஹு தஆலா ஹுவ அக்னா வ அக்னா, அவன்தான் செல்வந்தனை செல்வந்தனாக ஆக்குகிறான். பெருமைப்படுவதற்கு இதில் எதுவும் கிடையாது. வெறும் ஒரு ஒரு கட்டு பணம் பொக்கட்டுக்குள் வந்து விடுவதனால் யாருடைய மரியாதையும் அதிகரித்து விடுவதில்லை. இவருடைய அக்கவுண்டில் இவ்வளவு பணம் இருக்கிறது என்பதனால் யாருக்கும் மரியாதை கூடி விடுவதில்லை. அது அப்படியே இருக்கும், இவர் இப்படியே இருப்பார், அவ்வளவுதான். வெறும் பணம் யாருடைய மரியாதையையும் கௌரவத்தையும் கூட்டி விடுவதில்லை. சிலர் பணம் வந்துவிட்டால் யாரையும் கணக்கெடுப்பதில்லை, யாரையும் கண்டுகொள்வதில்லை. நினைக்கிறார்கள், பணம் இருந்தால் நமக்கு யாரும் தேவையில்லை, என்னுடைய சகோதரர்களும் தேவையில்லை, சகோதரிகளும் தேவையில்லை, நண்பர்களும் தேவையில்லை. எனக்கு கஷ்டமா, என்னுடைய மனைவிக்கு நெருக்கடியா, மனைவிக்கு நோயா, குழந்தைகளுக்கு கஷ்டமா, பணம் இருக்கிறது நாம் எதையும் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அப்படி நாங்கள் எண்ணிவிடக் கூடாது. உலகத்தில் செல்வம் என்பது பல தசாப்தங்களாக ஒரே குடும்பத்தில் தங்கியிருந்தது என்று சொல்வதற்கு சரித்திரமில்லை. செல்வம் ஒரே இடத்தில் தங்கி இருக்க மாட்டாது. ஆட்சியும் அதிகாரமும் பதவியும் ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்தில் தங்கி இருக்க மாட்டாது. அல்லாஹு தஆலா இதை மாற்றிக்கொண்டே இருப்பான். தில்கல் அய்யாமுன் உதாவிலுஹா பைனன் நாஸ். அல்லாஹ்வுடைய சுன்னா இந்த பூமியில் அல்லாஹு தஆலா ஒரு காலத்தில் ஒரு சாராரை செல்வந்தர்களாக ஆக்குவான், அடுத்த காலத்தில் இன்னொரு சாராரை செல்வந்தர்களாக ஆக்குவான். ஒரே நாளில் ஒரு மனிதனை அல்லாஹ்வுக்கு செல்வந்தனாக ஆக்க முடியும் என்றிருந்தால், அதே போன்ற ஒரே நாளில் அவனை ஏழையாக்குவதற்கும் அவனுக்கு தெரியும். அவனை கை நீட்ட வைத்து விடலாம். தண்ணீருக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் வந்திருக்கிறது என்ற காரணத்தினால் பாவித்து வந்த கிணற்றில் யாரும் துப்பிவிடக்கூடாது. அந்த கிணறு நமக்கு எப்பொழுது தேவைப்படும் என்றது நமக்கு தெரியாது. அந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை எப்பொழுதும் வரலாம். அன்பான சகோதரர்களே, பணம் வந்துவிட்டது, யாரும் நமக்கு தேவையில்லை என்ற உணர்வு யாருக்கும் வந்துவிடக்கூடாது. நமக்கு எல்லோரும் தேவை. பணம் என்பது வேறு, உறவு என்பது வேறு, பணம் என்பது வேறு, நண்பர்கள் என்பவர்கள் வேறு. பணம் வந்துவிட்டால் உலகத்தில் எதையும் சாதித்துக் கொள்ளலாம், எதையும் செய்து கொள்ளலாம், எங்கும் சந்தோஷமாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, பணத்தை அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு நியாமத்தாக அருளாக தந்திருந்தால் அதனுடைய பெருமதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சரியாக செலவு செய்வதில், நிறைய பணம் சம்பாதிப்பதை மார்க்கம் தடை செய்யவில்லை. ஷரியாத்துக்கு உட்பட்ட முறையில் பணம் சம்பாதிக்கிறோம் என்றால் மார்க்கம் சம்பாதிப்பதை தடை செய்யவில்லை. ஆனால் அதை செலவழிக்கும் பொழுது மார்க்கம் கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது. இந்த பணம் நம்முடையதல்ல, வெறும் நம்முடைய கெட்டித்தனத்தினால் கிடைத்ததல்ல. குர்ஆன் இப்படித்தான் பணத்தை பொருளை அறிமுகம் செய்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு தந்த பணம், ஆகவே இதை செலவழிக்கும் பொழுது நம்முடைய இஷ்டப்படி. நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது யாருக்கும் தடுக்க முடியாது, யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஷரியாத்துடைய கட்டுப்பாடு இருக்கிறது. எங்கு செலவழிக்கப்பட வேண்டும், எப்படி செலவழிக்கப்பட வேண்டும்? இஸ்ராஃப் என்ற ஒன்றை, விரயம் செய்வது என்ற ஒன்றை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். மக்கள் இவ்வளவு பணத்துக்காக செல்வத்துக்காக கஷ்டப்படும் பொழுது, ஒரு பணத்தை பெற்ற ஒரு மனிதன் தன்னுடைய பணத்தை கண்டபடியெல்லாம் வீணாக்கி விடுவது என்பதை அல்லாஹு தஆலா பொறுத்து கொள்ள மாட்டான். இவன் தனக்கு கிடைத்திருக்கிற அருளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசடி அதுதான். தான் நினைத்த விதத்தில் தன்னுடைய பொருளை பணத்தை செலவழிப்பது. வீடு கட்டுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஒரு வீடு எப்படி அமைய வேண்டும் என்பதில் மார்க்கம் வழிகாட்ட தவறவில்லை. வீடு என்பது பணத்துக்கு ஏற்ற விதத்தில் அல்ல. வீடு என்பது ஒரு மனிதனுடைய மரியாதைக்கும் பதவிக்கும் ஏற்ற விதத்தில் அல்ல. மார்க்கம் என்ன சொல்கிறது? தேவைக்கு ஏற்ற விதத்தில் வீடுகள் கட்டப்பட வேண்டும். இதை மீறும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா அந்த வீட்டினால் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கலட்டி எடுத்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீடு கட்டுவதாக இருந்தால் கணவன் மனைவிக்கு என்று ஒரு அறை, ஒரு ஒரு அதாவது ஃபிராஷ், ஒரு படுக்கை, படுக்கை என்றால் அல்லது அறையுடன் கூடிய படுக்கை, பிறகு குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு படுக்கை, அவர்களுக்கு அறை, மூன்றாவது ஒன்றை மேலதிகமாக அமைப்பதாக இருந்தால் விருந்தாளிகளுக்காக என்று சொல்லி மேலதிகமாக ஒன்றை அமைக்கலாம். அந்த தேவையையும் தாண்டி ஒருவர் தன்னுடைய வீட்டை பெருசாக்குகிறார், தன்னுடைய வீட்டில் படுக்கைக்கான ஏற்பாடுகளை அவர் செய்கிறார் என்றால் சொன்னார்கள் அது ஷைத்தானுக்காக அமைக்கிறார். அங்கே ஷைத்தான் கூடியிருப்பான், அங்கே பரக்கத் வரமாட்டாது, அவர் செய்தது தவறு என்பதை உணர்த்துகிறார்கள். வீடுகள் அமைப்பது கட்டுவது என்பது சிலர் நினைக்கிறார்கள் பெருமைக்காக, நமக்கு பணம் இருக்கிறது, நமக்கு செல்வம் இருக்கிறது, நமக்கு நிறைய வீடுகள், வசதி வாய்ப்புள்ள இடங்களில் செல்வந்தர்களுக்கு மத்தியில் இருந்தால் அதிலே நமக்கு ஒரு பெருமை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, வீடுகள் இருக்கிற இடத்தை வைத்து மனிதர்களுக்கு பெருமை உண்டாவதில்லை. சிலர் அப்படித்தான் அவர்கள் பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள், எனக்கு இங்க ஒரு வீடு இருக்கிறது, தெய்வல்ல இருக்கிறது, கொல்பிட்டில இருக்கிறது, அங்க இருக்கிறது, இங்க இருக்கிறது, வெளியூர்ல இருக்கிறது, வெளிநாட்டுல இருக்கிறது. வீடுகள் என்பது பெருமைக்காக அமைக்கப்படக்கூடிய இடங்கள் அல்ல, வீடுகள் தேவைகளுக்குரியது. மேலதிகமாக செய்யப்படக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாவிடத்தில் கடும் கேள்வி கணக்கு இருக்கிறது. சஹாபாக்களில் நமக்கு தெரியும் ஏழைகள் இருந்திருக்கிறார்கள், பெரும் பெரும் செல்வந்தர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் மதீனாவுடைய தெருக்களில் நடந்து போனால் இது ஒரு செல்வந்த சஹாபியுடைய வீடு, இது ஒரு ஏழை சஹாபியுடைய வீடு என்று அந்த வீடுகளை வைத்து அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் செல்வந்தர்களோ ஏழைகளோ வீடுகள் தேவைக்கேற்ப விதத்தில் அவர்கள் சாதாரணமாக அமைத்துக் கொண்டார்கள். வீடுகளை உடைப்பதும் கட்டுவதும் இந்த காலத்தில் நமக்கு ஒரு நோயாக மாறிவிட்டது. ஒரு சிறிய வீட்டை அமைத்துக் கொள்வதற்காக தனக்கும் தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கும் ஒரு வீட்டை கட்டிக் கொள்வதற்காக எத்தனை பேர்கள் உலகமெல்லாம் அலைகிறார்கள். எத்தனை வருஷங்கள் செலவழிக்கிறார்கள் ஒரு வெறும் சில லட்சங்கள் பெறுமதியான ஒரு வீட்டை அமைத்துக் கொள்வதற்காக. நம்மை பார்த்தால் நல்ல நல்ல வீடுகளை வெறும் ஒரு மனைவியுடைய வார்த்தைக்காக, ஒரு மகனுடைய ஒரு சந்தோஷத்துக்காக உடைக்கிறோம், மீண்டும் கட்டுகிறோம். இந்த வாசல் இங்கு இல்லாமல் மறுபக்கத்திலே வந்தார் என்று யாரோ ஒருவர் சொல்லிவிட்ட, மறுபக்கத்தில் வந்தால் நல்லா இருக்கும் என்று யாரோ ஒருவர் சொல்லிவிட்டு போன ஒரு சொல்லுக்காக, இந்த ரூமுக்கு ஒரு கூடவே ஒரு குளியலறை இருந்தால் வசதியாக இருக்கும் என்று மனைவி சொன்ன ஒரு வார்த்தைக்காக, மகள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்று சொல்லி எத்தனையோ லட்சங்கள் செலவழித்து கட்டப்பட்ட நல்ல இடங்களை, வீடுகளை நாங்கள் உடைத்து தகர்த்து விடுகிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் இதற்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போகிறோம்? இந்த உலகத்தில் வீடுகள் கட்டுவது, கட்டடங்கள் கட்டுவது என்பது ஒரு மாபெரும் கலையாக மாறியிருக்கிறது. இதற்கு பின்னால் வியாபாரமும் அது மிகப்பெரிய ஒரு நோக்கமாக மாறியிருக்கிறது. நாளாந்தம் புதிய புதிய பொருட்களையும் புதிய புதிய தளபாடங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள், வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த வடிவங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கொண்டு வந்து உலகத்திலே அறிமுகமாகிற எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்து சொகுசாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் உடைப்பதும் கட்டுவதும் முடிவுக்கு வரமாட்டாது. ஒரு முஸ்லீம் செலவழிக்கக்கூடிய எல்லா செலவுகளுக்கும் கூலி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா செலவுகளுக்கும், அவன் சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறான், குடும்பத்துக்கு செலவழிக்கிறான், உடுப்புக்கு செலவழிக்கிறான், எல்லா செலவுகளுக்கும், ஆகுமாக்கப்பட்ட செலவுகளுக்கு கூலி இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்றை தவிர அதற்கு எவ்வளவு செலவழித்தாலும் அவனுக்கு கூலி கிடைக்க மாட்டாது. அது ஏன் எதற்கு என்று கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய முடிவு அப்படித்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கட்டடங்களுக்காக மண்ணுக்காக செலவழிக்கப்படக்கூடிய அந்த செலவுகளுக்கு கூலி கிடையாது. இது ஏன் சொன்னார்கள், அதைத்தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் தாம் எத்தனையோ பேர்கள் சாப்பாடுகளில் கூட சிக்கனம், அவர்கள் விருந்துகளில் சிக்கனத்தை ஏற்படுத்துகிறார்கள், அவர்கள் சாப்பாட்டை சிக்கனமாக சாப்பிடுகிறார்கள், உடைகள் தைத்து அணிவதில்லை, குடும்பத்துக்கு செலவழிப்பதில்லை, எல்லாவற்றிலும் சிக்கனம் செய்கிறார்கள். காரணம், அவர்களுடைய வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஷைத்தான் மனசில் போட்டு விடுகிறான், சதகாக்கள் செய்ய வேணும், சாப்பாடுகள் கொடுக்க வேணும், ஹஜ்ஜு செய்ய வேணும், உம்ரா செய்ய வேணும், நல்லா சாப்பிட வேணும், நல்லா உடுக்க வேணும், ஆனால் வீட்டு வேலை முடியட்டும். ஆனால் அந்த வீட்டு வேலைகள் முடிந்த பாடில்லை. அன்பான சகோதரர்களே, நாம் புத்திசாலித்தனமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நாம் யாருக்காக வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம். நாம் நிறைய பேர்கள், நமக்கு ஒரு இரண்டு குழந்தைகள் கிடைத்ததும் குழந்தைகளுக்காக நாங்கள் வாழ்வோம் என்ற முடிவுக்கு வந்து விட்டோம். நமக்காக வீடு கட்டவில்லை, நமக்காக காணி வாங்கவில்லை. நாம் யாருக்காக செய்கிறோம், குழந்தைகளுக்காக வீடு கட்டுகிறோம். நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நம்முடைய கையில் இல்லை. நாம் நிறைய சொத்து பத்துக்களை வாங்கி வைத்தோம், பெரிய வீடுகளை கட்டினோம், வருமானத்துக்கு நிறைய வழிகள் செய்து விட்டோம் என்ற காரணத்தினால் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் செல்வந்தர்களாக வாழ்ந்து விடுவார்கள் என்ற உறுதி நம்மில் யாருக்கும் தரப்படவில்லை. நிறைய செல்வந்தர்களாக இருந்து வெறும் பெரும்பெரும் சொத்துக்களை வாங்கி வைத்திருந்தவர்களுடைய குடும்பங்கள் தெருவுக்கு வந்திருக்கிற காட்சிகளை நாங்கள் நிறைய பார்க்கிறோம். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எதையும் சேகரித்து வைக்கவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் ஏழைகளாக வாழ்ந்து விடுவார்கள் என்பதும் அல்ல. அவன்தான் நம்மை செல்வந்தனாக ஆக்கியிருந்தால் நம்முடைய குழந்தையையும் அவனுடைய நாட்டப்படி அவன் செல்வந்தனாக ஆக்குவான். அவன் ஏழையாக வாழ வைக்க நினைத்தால் நாம் உலகத்தையே வாங்கி வைத்தாலும் அவன் ஏழைதான், அவனை செல்வந்தனாக ஆக்கிவிட முடியாது. நம்முடைய செலவுகளுக்கெல்லாம் தடை. நமக்கு செலவு செய்வதற்கு மனசு வருவதில்லை, நலவு செய்வதற்கு மனசு வருவதில்லை. காரணம், நாம் குழந்தைகளுக்காக வாழ ஆரம்பித்து விட்டோம். நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நாமே செய்துவிட்டு போவதாக இருந்தால் நம்முடைய குழந்தைகளுக்கு எதற்காக காலும் கையும், அவர்களுக்கு எதற்காக அறிவு. நம்ம நினைக்கிறோம் நமக்கு அல்லாஹ் தந்துவிட்டான், நாம் இருக்கிற காலம் வரைக்கும் என்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் என்னை போல செல்வந்தனாக வாழ வைத்து விட வேண்டும். பிறகு அதற்கு இதற்காக அவர்களுக்கு வாழ்க்கை, ஏன் அவர்கள் எதுவும் செய்வதில்லையா உலகத்தில்? அன்பான சகோதரர்களே, ஒரே ஒரு முடிவுக்கு வராத வரைக்கும் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வம் நமக்கு ஹைராக நலவாக ஆக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நல்ல வழிகளில் இந்த பக்கமாகவும் அந்த பக்கமாகவும், அதாவது செலவு கணக்கு பார்க்காமல் தன்னுடைய பணத்தை, அல்லாஹ் தந்த இந்த செல்வத்தை நல்ல வழிகளில் செலவு செய்கிற முடிவுக்கு யார் வந்து விட்டார்களோ இவர்கள் மட்டும்தான் செல்வம் பெற்றவர்களில் பாக்கியசாலிகள். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம். பிறருக்காக சேகரிப்பது என்பதல்ல நம்முடைய வாழ்க்கையை நாங்கள். அல்லாஹு தாலா நிறைய தந்திருக்கிறான் என்றால் என்னுடைய தேவை போக இருக்கிறதை நான் தாராளமாக நல்ல வழிகளில் செலவழிக்கிறேன் என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் வாழ்க்கை எவ்வளவு இலேசாகிறது பாருங்கள். வாழ்க்கை வாழ்வது மிக இன்பமாக இருக்கும், வாழ்க்கை இலகுவாகிவிடும். வாழ்க்கையில் அல்லாஹு தாலா பெரும் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவார். நம்முடைய திருமணங்கள், வலியமாக்கள், எத்தனையோ ஊர்களில் வாலிபர்கள் திருமணங்கள் செய்கிறார்கள். உங்களுடைய திருமணத்துக்கான முழு செலவு என்ன என்று கேட்டால் சொல்வார்கள், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், இவ்வளவுதான் அவர்களுடைய முழு திருமணத்துக்குமான செலவு. கொழும்பில் வாழக்கூடிய நம்முடைய நிக்காகளையும் வலிமாக்களையும் பார்த்தால், அன்பான சகோதரர்களே, சில மனிதர்கள் சொல்லக்கூடிய அந்த தொகைகள், அவர்கள் செலவழிக்கக்கூடிய அந்த செலவுகள், இதை பார்த்தால் தலை சுற்றுகிறது. ஒவ்வொன்றுக்கும் கோடிகள். அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி பதில் சொல்லப் போகிறோம்? நம் அன்பான சகோதரர்களே, நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இச்சைகளுக்கு அடிமைப்பட்ட மனிதர்கள், சாப்பாட்டுக்கும் குடிப்புக்கும் அலங்காரங்களுக்கும் பெண்களுக்கும் பாவங்களுக்கும் அடிமைப்பட்ட ஒரு சமூகம் எப்பொழுதும் இருப்பார்கள். இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நாங்கள் வாழ போனால் நம்முடைய வாழ்க்கையையும் இழந்து துனியாவையும் இழந்து நம்முடைய தீனையும் இழந்து விட வேண்டிய நிலை உண்டாகும். முதலில் நாங்கள் முடிவுக்கு வர வேண்டும், இந்த மனோ இச்சைகளுக்கு அடிமையாகிவிட்ட இந்த மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் வாழ்வதில்லை. என்னுடைய திருமணமாக இருக்கலாம், வலிமாவாக இருக்கலாம், என்னுடைய எந்த நிகழ்வாகவும் இருக்கலாம், என்னுடைய ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்காக. இந்த சாதாரணமான மனிதர்கள், எந்த விதமான தீனுடைய பக்குவமும் இல்லாத மனிதர்கள், ஆகரத்தை பற்றி தெரியாத மனிதர்கள், முட்டாள்தனமானவர்கள், அல்லாஹ்வே ரசூலை அறியாதவர்கள், இவர்களை திருப்திப்படுத்துவதற்கு நான் வாழ்வதில்லை. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் திருப்திப்படுத்த வேண்டும். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியமான மார்க்கம். இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் வாழ்ந்து யாருக்கும் கேவலம் வர முடியாது, கேவலம் வர மாட்டாது. இஸ்லாம் என்பது மிக கௌரவமான மார்க்கம், லேசான மார்க்கம், அழகான மார்க்கம். இதை விட அழகு ஒன்று கிடையாது. எப்பொழுதும் ஷைத்தான் முஸ்லிம்களுக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்து காட்டுவான். இது ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி அளித்திருக்கிற ஒரு விஷயம். அலங்கரித்து காட்டுவான் முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கலாச்சாரங்களை அலங்கரித்து காட்டுகிறான். வீடு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கை என்றால் இப்படி இருக்க வேண்டும், திருமணம் என்றால் இப்படி இருக்க வேண்டும், வாகனம் என்றால் இப்படி இருக்க வேண்டும், தொழில் என்றால் இப்படி இருக்க வேண்டும், பதவி என்றால் இதுதான் பதவி என்று அவன் மற்றவர்கள் எதை அலங்காரமாக பார்க்கிறார்களோ அவற்றை மனிதர்கள் முஸ்லிம்களுக்கு அலங்கரித்து காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் மிக அலங்காரமானது, அழகானது, லேசானது, கௌரவமானது. உங்களுக்கு முன்னால இருந்த யகூதிகள் நசாராக்கள் என்பவர்கள் உலகத்தில் மிக நீண்ட சரித்திரத்தை பெற்றவர்கள். குர்ஆனில் அவர்களை அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறான். நேரடியாகவும் சூசகமாகவும் பல விஷயங்களை அவர்களை பற்றி இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான். காரணம் இல்லாமல் அல்ல, அவர்களுடைய உள்ளத்திலே பொறாமை என்பது படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் துரிபத் அலைஹிம் ஸில்லா, கேவலம் சாட்டப்பட்டவர்கள். முழு உலகமும் முழு அரசாங்கங்களும் சேர்ந்து இந்த யகூதிகள் என்ற இந்த கூட்டத்தை கௌரவமான ஒரு கூட்டமாக ஆக்குவதற்கு நினைத்தால், அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லா நாடுகளையும் எழுதி கொடுத்தாலும் அந்த கூட்டத்தை உலகத்தில் கௌரவமான ஒரு கூட்டமாக மாற்றிவிட முடியாது. காரணம், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சீல் வைத்து விட்டார். கேவலம் சாட்டப்பட்டவர்கள். இறுதி காலங்கள் நெருங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். உங்களுக்கு முன்னால வாழ்ந்த இந்த நீண்ட சரித்திரம் பெற்ற இந்த யகூதிகளையும் நசாராக்களையும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விடுவீர்கள். ஹத்வன்னாலி பின்னால், ஒரு செருப்புக்கு மற்ற செருப்பு எப்படி சமமாக இருக்கிறதோ அதுபோல, ஆடை என்றால் அவர்களைப் போலதான், திருமணம் என்றால் அவர்களைப் போலதான், சாப்பாடு என்றால் அவர்களைப் போலதான், வித்தியாசம் இருக்கக்கூடாது. எப்படி நாங்கள் செருப்பு பார்க்கும் பொழுது வலது கால் செருப்புக்கு இடது கால் செருப்பு வித்தியாசம் இருக்கக்கூடாது என்று பார்க்கிறோம், அதுபோல நீங்கள் வாழ்க்கையை பார்ப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டாகும். ஹத்தா லவ் அன்ன அஹதஹும் தஹல ஜுஹ்ர பப்பின் லதஹல்துமூ, அவர்களில் ஒருவர், அவர்கள் ஒருத்தன் போய் உடும்பு பொந்துக்குள் நுழைந்து கொண்டால் நீங்களும் உடும்பு பொந்துக்குள் நுழைந்து கொள்வீர்கள். உடும்பு பொந்துக்குள் மனிதன் நுழைவதில்லை. ஏன் உடும்பு பொந்தை அந்த இடத்தில் சொன்னார்கள் என்பதில் உலமாக்கள் பல காரணங்களை சொல்கிறார்கள். உடும்பு பொந்து எப்பொழுதும் அசிங்கமாக இருக்கும், மற்ற பொந்தில் வாழக்கூடிய மற்ற ஜீவராசிகளை விடவும் வித்தியாசமாக அசிங்கமாக இருக்கும். அடுத்தது உடும்பு பொந்து மிக நெருக்கடியான ஒரு பொந்தாக இருக்கும். பெரும்பாலும் பொந்தில் வாழக்கூடிய அந்த ஜீவராசிகள் பாதுகாப்புக்காக இரண்டு வாயில்களை அமைத்திருக்கும். ஆனால் உடும்பு பொந்தில் ஒரு வாயில் தான், அதற்குள்ளே போனால் எதிரியிடத்தில் இருந்து தப்ப முடியாது. என்ன சொல்ல வருகிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு முறையை அவர்கள் அறிமுகம் செய்தாலும் நெருக்கடியான அசிங்கமான எதிரிகளிலிருந்து தப்ப முடியாத இப்படிப்பட்ட ஒரு வழியில் அவர்கள் சென்றாலும் நீங்கள் அவர்களை பின்பற்ற போகிறீர்கள். அல்லாமா இப்னுல் அரபி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை பற்றி மிக நீண்ட காலம் நான் யோசித்தேன். ஏன் உடும்பு பொந்தை சொன்னார்கள்? நீண்ட காலத்துடைய அந்த சிந்தனைக்கு பின்னால் காரணம் எனக்கு தோன்றியது. சொல்கிறார்கள், அந்த காலத்தில பழங்காலத்தில இருந்து இந்த உடும்பை ஒரு நீதி அரசருக்கு ஒப்பிடக்கூடிய வளமை இருந்து வந்திருக்கு. சிங்கத்தை ராஜா என்று நாங்கள் கதைகளில் சொல்வது போல உடும்பை நீதி அரசருக்கு நீதிபதிக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்து வந்திருக்கிறது. சொல்கிறார்கள், இதுதான் பிரதானமான காரணம், முக்கியமான காரணம். அவர்கள் எங்கே நீதி கேட்டு போவார்களோ அங்கே நீங்களும் நீதி கேட்டு போவீர்கள். இன்று நம்மில் பலருடைய மூளை சலவை செய்யப்பட்ட பல மனிதர்களுடைய எண்ணம், இஸ்லாமிய காதிகரிடத்தில் போனால் அல்லது பத்துவாக்களுக்கு போனால் எங்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டாது, நாங்கள் இந்த கோர்ட்டுக்கு போக போகிறோம் அங்கே எங்களுக்கு நியாயம் கிடைக்கும், நாங்கள் மனித உரிமைக்கு சென்றால் எங்களுடைய உரிமைக்கு பதில் கிடைக்கும், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வளர்ந்து கொண்டு வருகிறது. அன்பான சகோதரர்கள், எங்கு நாங்கள் நீதியை தேடுகிறோம், எங்கு நாங்கள் நியாயத்தை தேடுகிறோம்? இந்த ஹதீஸுடைய நோக்கம் வெறும் நமக்கு ஒரு தகவலை தருவதல்ல. முன்னோர்கள் இந்த யகூதிகளையும் நசாராக்களையும் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்ற தகவலை தருவதல்ல இந்த ஹதீஸுடைய நோக்கம். யகூதிகள் நசாராக்களுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்ற தடை உத்தரவு. எந்த ஒரு வழியாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கர்மமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். பின்பற்றினால் என்ன நடக்கும்? பின்பற்றினால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இழிவு உங்களையும் சேர்ந்து கொள்ளும், நீங்களும் இழிவுக்குள்ளாவீர்கள். பிறகு அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை கொண்டு கௌரவத்தை பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். மாற்று இவர்களுடைய மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய அந்த முறைகளை நாங்கள் பின்பற்றி நமக்கு இப்படிப்பட்ட கௌரவத்தை அடைய வேண்டிய, மக்களுடைய மதிப்பை பெற வேண்டிய தேவையில்லை. சூரிய ஆண்டு முடியும் பொழுது, சூரிய ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது கொண்டாடப்படக்கூடிய இந்த கொண்டாட்டங்கள், இதுவெல்லாம் நம்முடைய கலாச்சாரங்கள் அல்ல. இதுவெல்லாம் யாரோ எதற்காக அறிமுகப்படுத்தியவர்கள். 2000 ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது 2000 ஆம் ஆண்டு முதலாம் திகதி சூரியன் உதயமாகுவதை பார்ப்பதற்காக ஹோட்டல்களை புக் செய்து பல நாடுகளிலிருந்து வந்து தங்கி அந்த சூரியனை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை எப்படிப்பட்ட அறிவாளிகள் என்று சொல்வது? சூரியன் வலமை போல உதிக்கிறது, அதற்கு 2019 தெரியாது, 18 தெரியாது. வருஷங்கள் வரட்டும் மாறட்டும், வாழ்த்துக்களை கூட நாங்கள் பரிமாறிக்கொள்ளக் கூடாது. மஜ்மாவுல் ஃபிக்ஹில் இஸ்லாமி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, எல்லா விதமான நவீன காலத்து மசாயில்களையும் எடுத்து பிரச்சனைகளுக்கும் மார்க்க தீர்ப்புகளை எழுதக்கூடியவர்கள், அவர்களுடைய தீர்ப்பும் இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்நியர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பொய் கலாச்சாரங்கள், இவற்றை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலேயோ, நம்முடைய வியாபாரங்களிலேயோ, நம்முடைய செயல்பாடுகளிலேயோ, வாழ்த்துக்களிலேயோ எந்த விதமான மாற்றங்களையும் நாங்கள் செய்யக்கூடாது. ஒரு வாழ்த்து தெரிவிப்பதில் கூட சந்தோஷமான, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வருடம் உதயமாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு வாழ்த்தை தெரிவிப்பதில் கூட அவர்களுக்கு பங்காளிகளாக ஆகக்கூடாது. அன்பான சகோதரர்களே, வருஷம் முடியட்டும், வருஷம் வரட்டும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வலமை போல் நம்முடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டு போகட்டும், இதை நாங்கள் பொருட்படுத்தவே கூடாது. வருஷங்கள் மாறினால் மாற்றி எழுதுவோம், அவ்வளவுதான். வேறு எதுவும் நாங்கள் செய்யக்கூடாது. இது நம்முடைய கண்ணியம் இதிலேதான் தங்கி இருக்கிறது. இப்படியே நாங்கள் ஒவ்வொன்றாக போனால் நம்முடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தான் உள்ளங்களை இணைக்கிறான். அவனுக்கு மாற்றம் செய்து அவன் தராத வழிகளில் நாங்கள் உள்ளங்களை இணைக்க பார்த்தால் உள்ளங்கள் இணைய மாட்டாது. அல்லாஹு தஆலா பிளவுகளை ஏற்படுத்தி விடுவான். ஆகவே இஸ்லாத்தை உறுதியாக பின்பற்றுவோம். அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்கள் தலைமையில் வைத்து நாங்கள் மரியாதையை கொடுத்து அவற்றை பின்பற்றுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்துவானா? யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா? நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா? முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயா? வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.